அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்புக்கினிய வணக்கம். இன்றும் உவா சமூக வானொலியின் குருகுல கல்வி சேவையினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி, சுகுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், கல்விமில்லை. அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் தரம் 8 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பரப்பில் 14வது அழகான உயிரிறக்கம் என்ற பாடப்பகுதியினையே கற்கவிருக்கின்றோம். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் தரம் 8 தமிழ் புத்தகத்தில் 111வது பக்கத்தினை திருப்பிக் கொள்ளுங்கள். அத்தோடு குறிப்பெடுத்துக் கொள்வதற்காக குறிப்பேடுகளையும் எழுது கருவிகளையும் உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடத்தினை கவனமாக செவிமடுத்து விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அவ்வாறு கவனமாக செவிமடுப்பதன் மூலம் வினாக்களுக்கு உங்களால் இலகுவாக விடையளிக்க முடியுமாக இருக்கும். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்லலாம். இப்பாடத்தின் தலைப்பானது உயிரிறக்கம். உயிரிறக்கம் உயிரிறக்கம் என்பது உயிர்களிடத்தே நாம் கொண்டிருக்கும் அன்பு கருணையை குறிப்பதாகும். உயிர்கள் என்னும் போது வெறுமனே மனிதர்களை மாத்திரம் இங்கு குறிப்பிடவில்லை. இந்த உலகில் வாழும் அத்தனை உயிரினங்களையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களே, எங்களுக்கு தெரியும் இந்த உலகில் வாழும் உயிரினங்கள் என்னும் போது மரம், செடி, கொடி, ஊர்வன, பரப்பன, நடப்பன என அனைத்தும் உள்ளடங்கும். மரம், செடி, கொடி, ஊர்வன, பரப்பன, நடப்பன என அனைத்து உயிர்களுமே உயிர்களுக்குள்ளடங்கும். இந்த அத்தனை உயிரினங்கள் மீதும் நாம் அன்பு செலுத்தி அதற்காக வாழும் சுதந்திரத்தை வழங்கி கருணை காட்டி நிம்மதியாக வாழ விடுவதே இந்த உயிரிறக்கம் என்ற பாட தலைப்பின் பொருள். ஏனென்றால் எம்மை போன்று அவையும் இப்பூமியில் வாழ உரிமை உள்ளவையே. மனிதர்களுக்கு எவ்வாறு இப்பூமியில் வாழ உரிமை உள்ளதோ அதே போன்று மண்ணில் பிறக்கும் அத்தனை உயிரினங்களும் வாழ தகுதி உடையவையே. மாணவர்களே, இந்த உலகில் அடையாளமே உயிரினங்கள் தான். இந்த உலகின் அடையாளமே உயிர்கள் தான். இந்த உயிரினங்கள் இல்லை என்றால் உலகமும் இல்லை. ஒளி, ஒளி என்றால் வெளிச்சம், காற்று, உயிர்கள் சுவாசிப்பதற்கான காற்று, மண், நீர், இவற்றின் சமநிலையே இப்பூமியில் உயிர்கள் தோன்ற காரணம். காற்று, மண், நீர், ஒளி, இவற்றின் சமநிலையே இப்பூமியில் உயிர்கள் தோன்ற காரணம். இவற்றில், அதாவது ஒளி, காற்று, மண், நீர், இவற்றில் ஒன்று கூடியோ குறைந்தோ அல்லது ஒன்று இல்லாதிருந்தாலோ அந்த இடத்தில் உயிர்கள் வாழ முடியாது. நாம் வாழும் இப்பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான ஒளி, காற்று, மண், நீர் என்பன போதிய அளவு சமனாக காணப்படுவதால் தான் இங்கு உயிர்கள் வாழ முடிகின்றது. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகங்களில் விஞ்ஞானிகளால் இன்றும் ஆராய்ச்சி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற சூழல் காணப்படுகிறதா என்று. இந்த ஒளி, காற்று, மண், நீர் என்பவற்றில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கு அது தகுதியான சூழலாக இராது. இப்பூமியின் அடையாளமே உயிர்கள் தான். அது முன்னவே பார்த்தோம். இப்பூமியின் அடையாளமே உயிர்கள் தான். உயிரினங்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாத்து உயிர்களின் சமநிலையை பேணி இந்த உலகத்தை காக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாத்து உயிரினங்களின் சமநிலையை பேணி இந்த உலகத்தை நாம் காக்க வேண்டும். இதனை நன்புணர்ந்த நமது முன்னோர்கள் இயற்கையோடு இயற்கையாக இணைந்தும் இயற்கையை போற்றியும் வாழ்ந்துள்ளனர். இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இயற்கையை போற்றி வாழ்ந்துள்ளனர் எமது முன்னோர்கள். வெயில், மழை, காற்று, மரம் போன்றவற்றை கடவுளாக வழிபட்டனர். இவற்றிற்கு எந்த தீங்கும் செய்யாது வாழ்ந்து வந்தனர். அதனால்தான் இப்போது நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமக்கு ஒளி, காற்று, மண், நீர் என்பன போதிய அளவு கிடைக்கின்றது. ஆனால் எமது எதிர்கால சந்ததியினருக்கு இவைகள் அனைத்தும் போதிய அளவு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியே. எனவே அவர்களும் இப்பூமியில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எமது முன்னோர்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறையை நாமும் கடைபிடித்து வாழ வேண்டும். இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும். நாகரீகம் என்ற பெயரில் இயற்கைக்கு தீங்கு செய்து வந்தோமாக இருந்தால் எமது எதிர்கால சந்ததியினரின் வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும். அதனால் நாம் இயற்கையை போற்றி அதனை பாதுகாத்து வாழ வேண்டும். மாணவர்களே, முன்பு வாழ்ந்து பெரும் புலவர்கள் இயற்கையை பற்றி, இயற்கையை போற்றி பாடியிருக்கின்றார்கள். முன்காலங்களில் வாழ்ந்த எமது புலவர்கள் இயற்கையை பற்றியும் இயற்கையை போற்றியும் பாடியிருக்கின்றார்கள். அது தொல்காப்பியர், எங்களுக்கு இலக்கண நூல் தந்த தொல்காப்பியர். அவர் கூறியிருக்கிறார், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று தொடங்கி உலகத்தில் வாழுகின்ற அனைத்து உயிர்களையும் அதனதன் தகுதிக்கேற்றாற் போல் பகுத்து பிரித்து காட்டி பாடியிருக்கின்றார். ஒவ்வொரு அறிவு முதல் அதன் தகுதிக்கேற்ற அளவுக்கு அதனை பகுத்து, உயிர்களை பகுத்து பாடி காட்டியிருக்கின்றார். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று தொடங்கி பாடியிருக்கின்றார் தொல்காப்பியர். அதுபோலவே சங்கு இலக்கியங்கள் நிறையவே இயற்கையை போற்றி பாடியிருக்கின்றது. சங்கு இலக்கியங்கள் என்றால் சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள். அதில் ஒன்று, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என்று நெல்லினதும் நீரினதும் பெருமைகளையும் அருமைகளையும் கூறி உயிரின் பெருமையை காட்டியிருக்கின்ற சங்க இலக்கியங்கள். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே என்று நெல்லினதும் நீரினதும் பெருமைகளையும் அருமைகளையும் கூறி உயிரின் பெருமதியை காட்டியிருக்கின்றது இந்த சங்க இலக்கியம். அதுபோலவே மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்று வள்ளுவர் திருவள்ளுவர் பெருந்தகை பாடியிருக்கின்றார். இதுவும் உயிரின் அருமையை மிகவும் அழகாக சிறப்பித்து பாடிய ஒரு குரல். இந்த பெரும் புலவர்களுக்கு பின் வந்த வள்ளலார் அவர் எவ்வாறு பாடியிருக்கின்றார் என்றார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று உயிரின் அருமையை பாடியிருக்கின்றார். பாருங்கள், பயிர் வாடிய போது அதனை கண்ட வெறும் வள்ளலாரும் வாடினாராம். இவ்வாறெல்லாம் உயிரின் மேல் அன்பு கொண்ட, கருணை கொண்ட, உலகம் சிறப்பாக இயங்க தலைக்க பாடிய புலவர்கள் வாழ்ந்த நாட்டினை ஆட்சி செய்த மன்னர்கள் எவ்வாறு உயிர்வளத்தில் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும், கருணை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும், உயிர்களை எவ்வாறு பேணி பாதுகாத்தார்கள் என்றும் நினைப்பார்கள். இவ்வாறான புலவர்கள் உயிரின் அருமை பெருமைகளை பாடி உயிர்களை பேணி பாதுகாத்த அந்த காலத்தில் அந்த புலவர்கள் வாழ்ந்த நாட்டினை ஆட்சி செய்த மன்னர்கள் எவ்வாறு உயிர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள், உயிர்களின் கருணை கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று இனி பார்ப்போம். மாணவர்களே, அவ்வாறான அந்த மன்னர்களுள் நாம் முதலாவதாக பார்க்க போகும் மன்னன் சோழர்கள் ஆட்சி செய்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சோழ மன்னன். சோழர்களிலே சிறப்புற்று விளங்கிய மன்னன் அவர்தான் மனுநீதி சோழன். நீங்கள் இம்மன்னனை பற்றி அறிந்திருக்கக்கூடும். இதற்கு முந்தைய வகுப்புகளில் நீங்கள் இவரை பற்றி கற்றிருப்பீர்கள். அவர்தான் மனுநீதி சோழன். இந்த மனுநீதி சோழனது ஆட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மனுநீதி சோழ மன்னனுக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் ஒரு சிறிய வயது, இளைய வயது மகன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் அந்த அந்த மகன் ஒரு நாள் அந்நாட்டின் நகர வீதியில் தேரோட்டி சென்று கொண்டிருந்தான். அந்நேரத்தில் துள்ளி துள்ளி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த கன்றுக்குட்டி ஒன்று சிறுவன் ஓட்டிச் சென்ற தேர்ச்சில்லிலே அகப்பட்டு இறந்து போய்விட்டது. தேர் சக்கரத்திலே அகப்பட்டு அந்த கன்றுக்குட்டி இறந்து போய்விட்டது. கன்றினை இழந்த பசுவானது அரண்மனையின் வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணியை அடித்து நீதி கேட்டு நின்றது. பசு கன்றினை இழந்த பசுவானது அரண்மனையின் ஆராய்ச்சி மணியை அடித்து நீதி கேட்டு நின்றது. ஆராய்ச்சி மணியின் ஓசையை கேட்ட மன்னன் அங்கிருந்தவர்களை அழைத்து, என்ன நடந்தது, உண்மையை அறிந்து வா, அல்லது உண்மையை அறிந்து வர அனுப்பி வைத்துள்ளார். என்ன நடந்தது என்று அறிந்து வர அங்கு உள்ளவர்களுக்கு கட்டளை இடுகின்றார். அவர்கள் நடந்தவற்றை அறிந்து மன்னனிடம் வந்து சொல்ல, மன்னன், பசுவின் கன்றை கொலை செய்த தன் மகனும் அதே தேர் சக்கரத்தில் நசுங்கி மரணிக்க வேண்டும் என்று மரண தண்டனை விதித்தார். பசுவின் கன்றை கொன்ற தன் மகனும் அதே தேர் சக்கரத்தில் நசுங்கி மரணிக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு மரண தண்டனை விதித்தார். பாருங்கள், ஒரு பசுவின் கன்றுக்காக, அதுவும் அறியாமல் செய்த பிழைக்காக, தன் மகன் என்றும் பாராமல் அனைத்து உயிர்களையும் ஒரே பார்வையில் பார்த்து நேசித்த அந்த மன்னன் அன்று முதல் மனுநீதி சோழன் என்று அழைக்கப்பட்டார். அந்த மன்னனுடைய புகழ் இன்று வரை நிலைத்து நிற்கின்றது. தான் ஒரு அரசனாக இருந்த போதும் தன்னுடைய மகனுக்கே இத்தண்டனையை வழங்கியுள்ளார். இதனை பார்க்கும் போது தன் மகனுக்கு ஒரு நீதி, பசுமாட்டுக்கு ஒரு நீதி என்று இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் ஒரே நீதி என்ற கோட்பாடோடு வாழ்ந்திருக்கிறார் அந்த மன்னன். இதன் மூலம் இம்மன்னன் உயிர்களத்தில் வைத்திருந்த கருணை வெளிப்படுத்தப்படுகின்றது. இம்மன்னன் உயிர் மீது வைத்திருந்த கருணையும் பரிவும் தான் இன்று வரை அவரை பேச வைத்திருக்கின்றது. இந்த மன்னனுடைய புகழை பேச வைத்திருப்பது அவர் உயிர் மீது வைத்திருந்த பாசம், அன்பு. அடுத்ததாக மாணவர்களே, நாம் பார்க்கவிருக்கும் மன்னனும் ஒரு சோழ மன்னனே. அவரும் சோழர் காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னன். இவருடைய பெயர் சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தி இந்த மன்னனுடைய வாழ்வில் ஒரு நிகழ்வு. மன்னன் சிபி சக்கரவர்த்தி ஒரு நாள் பூஞ்சோலை ஒன்றிலே தனிமையில் அமர்ந்திருந்த வேளை அம்புகளால் தைக்கப்பட்ட புறா ஒன்று குற்றுயிரும் குலையுயிருமாக மன்னன் மடியில் வந்து விழுந்தது. அதனை பார்த்த மன்னன் துடிதுடித்து போகிறான். அந்த புறாவை தன் கையில் எடுத்து அதன் உடலில் தைக்கப்பட்டிருந்த அம்பை மெதுவாக உருவி எடுத்து காயத்திற்கு மருந்து போட்டு புறாவை காப்பாற்றுகின்றான். அது மருந்திட்டு புறாவின் உயிரை காப்பாற்றுகின்றான் சிபி சக்கரவர்த்தி. அந்த சமயத்தில் அப்புறாவின் மேல் அம்பெய்திய வேடுவன் வருகின்றான். மன்னனை பார்த்து, தாங்கள் வைத்திருக்கும் புறா என்னுடையது, என்னால் வேட்டையாடப்பட்டது, அதனை என்னிடம் தாருங்கள் என்று கேட்டான். மன்னன் மறுத்துவிட்டார். இந்த புறாவை உன்னிடம் தர முடியாது, இதனை நான் காப்பாற்ற வேண்டும், ஆனால் ஒரு விடயம் செய்யலாம். இந்த புறாவின் அடைக்கு சமனாக எடையை என்னுடைய தொடையை அறுத்து தருகிறேன் என்கிறார். பாருங்கள், புறாவின் அடைக்கு சமனாக தன்னுடைய தொடை பகுதியின் தசையை அறுத்து தருவதாக சிபி சக்கரவர்த்தி கூறுகின்றார். எத்தகைய கருணை உள்ளம் பாருங்கள். ஒரு புறாவிக்காக தன்னுடைய தொடையை அறுத்து கொடுக்கும் அளவிற்கு அந்த புறாவின் மீது அவர் வைத்துள்ள அன்பு. இவ்வாறு புறாவிக்காக இறங்கிய சோழ மன்னனான சிபி சக்கரவர்த்தியின் புகழ் இன்று வரை நிலைத்து நிற்கின்றது. சிபி சக்கரவர்த்தியை இன்றும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர் அந்த உயிரின் மீது வைத்திருந்த பரிவும் பாசமும். முதலாவதாக மணிநீதி சோழன், அடுத்ததாக சிபி சக்கரவர்த்தி, அடுத்து நாங்கள் பார்க்கவிருப்பது உயிரிடத்தில் அன்பையும் கருணையும் பொழிந்த இன்னும் ஒரு மன்னனை பற்றி. அவர்தான் சங்க காலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னன். இவர் ஆவியர் குடியில் பிறந்த மலைநாட்டைச் சேர்ந்தவன். அவருடைய பெயர் பேகன். அவனது மலைநாட்டின் பக்கமெல்லாம் கருமேகங்கள் சூழ்ந்து வான்மலையின் வரவை பறைசாற்றுகின்றது. அதாவது கருமேகங்கள் சூழ்ந்து மழை வரப்போவதை தெரிவிக்கின்றது. மழை பெய்ய போகின்றது என்பதை இந்த கருமேகங்கள் சூழ்ந்து தெரிவிக்கின்றது. அந்நேரத்தில் அங்கொரு மயிறு தோகை விரித்து ஆடத் தொடங்கியது. அப்போது சோவென மழை பொழிய தொடங்கியது. தோகை விரித்தாடிய மயில் குளிரால் நடுங்கி சிலிர்க்க தொடங்கியது. இக்காட்சியை ஆவியர் கோன் பேகன் பார்த்து கொண்டிருக்கின்றார். மன்னன் பேகனின் அன்புள்ளத்தை பாருங்கள். அவர் நடுங்கிய மயிலின் மீது கொண்ட கருணையை பாருங்கள். தன்னுடைய பொன்னாடையை எடுத்து மயிலுக்கு போர்த்துகிறார். மாணவர்களே, மலைநாட்டு மன்னனின் உயர்நாட்டத்தை பாருங்கள். இந்த அன்புள்ளமே பேகனை இன்று வரை மறவாமல் பேச வைத்துள்ளது. மன்னீரி சோழன், சிபி சக்கரவர்த்தி, பேகன் இந்த வரிசையில் அடுத்தும் ஒரு அன்புள்ளம் கொண்ட மன்னன் பேசப்பட்டிருக்கின்றார். அவர் பாரி மன்னன். இவர் பரம்பு மலையை ஆண்ட ஒரு குறுநில மன்னன். இவரது கருணை கனிந்த அருள் உள்ளத்தை பாருங்கள். ஒரு நாள் தன்னுடைய தேரில் ஏறி காட்டு வழியாக வந்து கொண்டிருந்தார். அந்த வழியில் ஒரு இடத்தில் முல்லை கொடி ஒன்று வளர்ந்து வானை நோக்கி அசைந்தாடி கொண்டிருந்தது. மேலும் அதனால் மேல் நோக்கி பற்றி பிடித்து வளர்வதற்கு ஒரு கிளையோ கொம்போ இல்லை. இக்காட்சியை பார்க்கின்றார் பாரிமன்னன். பற்றி படர பக்கத்தில் கொம்பின்றி தடுமாறும் அம்முல்லை கொடியின் வாட்டத்தை தீர்க்க எண்ணுகிறார். பரந்த மனம் கொண்ட பாரிமன்னன் தான் ஏறி வந்த அந்த விலை உயர்ந்த தேரினை அந்த முல்லை கொடிக்கு அருகில் கொண்டு நிறுத்துகிறார். அப்பொழுது என்ன நடக்கும்? அம்முல்லை கொடி இந்த தேரிலே பற்றி படர்ந்து செல்லும். இனி முல்லை கொடியின் வாட்டம் தீரும் என்று அகம் மகிழ்ந்து செல்கிறார் பாரிமன்னன். எப்படிப்பட்ட உயிர் நேயம்! தன்னுடைய விலை உயர்ந்த தேரினை ஒரு முல்லை கொடி பற்றி படர்வதற்காக விட்டு செல்கிறார். மாணவர்களே, இன்னும் ஒரு காதலால் கசிந்துருகும் கருணையை பாருங்கள். ஒரு தலைவன் தலைவியை பிரிந்து போருக்கு செல்கிறான். போரிலே வெற்றி பெற்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அக்காலத்தில் தேரிலே மணிகள் கட்டப்பட்டிருக்கும். தேரில்தான் மன்னர்கள் தலைவர்கள் செல்வார்கள். அந்த தேரிலே அவர்கள் செல்லும் அந்த தேரிலே மணிகள் கட்டப்பட்டிருக்கும். தேர் வருகின்ற போது தேரிலே கட்டப்பட்டிருக்கும் மணியின் ஓசை தேர் வருவதை உணர்த்தும். இவ்வாறு வெற்றி பெற்ற தலைவன் தேரிலே வந்து கொண்டிருக்கும் போது தலைவனின் உள்ளம் தலைவியின் எண்ணங்களை அசைப்போடுகின்றன. தலைவியோடு தலைவன் இன்புற்றிருந்த நினைவுகளை எண்ணிக்கொண்டு செல்கின்றான். அந்நேரத்தில் அவன் காணுகின்ற காட்சி, தலைவனின் தேரின் மணி ஓசை இடையூறு விளைவிக்கும் முகமாக காணப்படுகின்றது. எல்லா இடங்களிலும் பருவமழை பொழிந்து இயற்கை பசுமை பாய் விரிக்க வண்ண வண்ண பூக்கள் அழகாய் பூத்து குலுங்குகின்றன. தலைவன் வரும் வழியில் எல்லா இடங்களிலும் பருவமழை பொழிந்து இயற்கை பசுமை பாய்விரிக்க வண்ண வண்ண பூக்கள் அழகாய் பூத்து குலுங்குகின்றன. மலர்ந்திருந்த பூக்களின் தேனை வண்டுகள் மகிழ்ச்சியோடு ஒளியெழுப்பிக் கொண்டு உண்டு மகிழ்கின்றன. அந்த சூழலில் தலைவனின் கண்ணில் ஒரு காட்சி தென்படுகின்றது. இனி வண்டுகள் இரண்டு தேனை அதிகளவாக உண்ட போதையிலும் இணை சேர்ந்த காதலிலும் கண்மூடி மயங்கி கிடக்கின்றன. இந்த மகிழ்ச்சியால் உண்டான மயக்கம் கலைந்துவிடக் கூடாதே என்று எண்ணுகிறான் தலைவன். மாணவர்களே, ஏதாவது ஒரு ஓசை, ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் நித்திரையில் இருப்பவர்கள் கூட விழித்துக் கொள்வார்கள் அல்லவா? அதுபோல மகிழ்ச்சியில் மயங்கி கிடக்கும் வண்டுகளும் தன்னுடைய தேரின் மணி ஓசை கேட்டு அதனுடைய மகிழ்ச்சி களைந்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறான் தலைவன். உடனே தேர்பாகனை அழைத்து மணிநாவை அசையாது இழுத்து கட்டு என்று கட்டளை இருக்கின்றான். மணிநாவை இழுத்து அசையாது கட்டு. பாருங்கள் மாணவர்களே, வண்டினுடைய மகிழ்ச்சி கூட தன்னால் களைந்துவிடக் கூடாது என்று எண்ணும் அளவிற்கு அதன் மீது தலைவன் பரிவும் கருணையும் கொண்டிருக்கும் அற்புதத்தை. இது மாத்திரமல்ல, கடவுளரின் வாகனங்கள் கூட அன்பையே வலியுறுத்தி நிற்கின்றன. நமக்கு தெரியும், இந்து மதத்தில் கடவுள், ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கும். ஒவ்வொரு வாகனமும் பாருங்கள், தேவேந்திரனுக்கு வெள்ளை யானை, தேவேந்திரனுக்கு வெள்ளை யானை, சிவனுக்கு காளை, திருமாலுக்கு கருடன், அதே போன்று முருகனுக்கு மயில் சேவல், காளிக்கு சிங்கம், ஐயனாருக்கு குதிரை, பிள்ளையாருக்கு எலி, ஐயப்பனுக்கு புலி, மீனாட்சிக்கு கிளி, பைரவருக்கு நாய், இவ்வளவு ஏன்? சனிக்கு காகம், யமனுக்கு எருமை போன்ற விலங்குகளும் பறவைகளும் வாகனங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் எதற்கு தெரியுமா? ஏன் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரியுமா? இந்த மிருகங்களும் பறவைகளும் கடவுளோடு சேர்த்து போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான், கடவுளோடு சேர்த்து இவைகளும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல், உங்களுக்கு தெரியும், கோயில்களில் தலவிருட்சங்கள் காணப்படும். தலவிருட்சங்கள் அதாவது கோயில்களில் மரங்கள் நாட்டி வைத்திருப்பார்கள். ஒரு கோயிலுக்கு ஒரு மரம் என்று. அது எனக்கு தெரியுமா? இவை கூட மரம் செடி கொடிகளை நேசிக்கும் பண்பிலேயே நாட்டப்பட்டிருக்கின்றன. மரம் செடி கொடிகளை கூட நேசிக்க வேண்டும் என்ற பண்பை உணர்த்துவதற்காகவே இவ்வாறு கோயில்களில் தலவிருட்சங்கள் அமைக்கப்பட்டிருக்கும், நாட்டப்பட்டிருக்கும். பாருங்கள் மாணவர்களே, உயிர்களின் மீது நேயம் எவ்வாறு பேணப்பட்டிருக்கின்றது என்று. முதலில் பார்த்த சோழ மன்னன் தன் மகனின் தேர்ச்சலிலே அகப்பட்டு இருந்த கன்றுக்காக தன்னுடைய மகனும் அவ்வாறே இறக்க வேண்டும் என்று மரண தண்டனை விதித்த மனுநீதி சோழன். இரண்டாவதாக புறாவிக்காக தன்னுடைய தசையை கொடுத்த சிபி சக்கரவர்த்தி. மயிலின் குளிரை போக்க தன்னுடைய பொன்னாடையை வழங்கிய வேகன். முல்லை கொடிக்காக தன்னுடைய தேரையே வழங்கிய பாரிமன்னன். அடுத்து வண்டின் மகிழ்ச்சி மயக்கம் களைந்துவிடக்கூடாது என்று தன் தேரின் மணியின் நாவை இழுத்து கட்டிய தலைவன் என்று இங்கு நாம் கற்ற அத்தனை பாத்திரங்களும் உயிர்களின் மேல் தான் கொண்டிருந்த பரிவும் பாசமும் வியக்க வைப்பதாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இவ்வாறு பண்டை தமிழர்கள் இயற்கையை பாதுகாத்தும் நேசித்தும் போற்றியும் வணங்கியும் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவேதான் பல்லுயிர்களையும் பாம்புடன் நோம்பும் நல்லுள்ளம் அவர்களுக்கு வாய்த்திருக்கின்றது. வானம் மும்மாறி பொழிந்து வளம் செழித்திருக்கின்றது. ஆனால் இன்று இந்த நிலை மாறிவிட்டது. மனிதனின் ஆசைகள் அளவு கடந்து இயற்கையை சீரழிக்கும் சிறுமைக்குள் சென்றுவிட்டன. கண்ணுக்கு தெரியாமல் உலகம் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டு வருகின்றது. இந்நிலை மாற வேண்டும், விரைவில் மாற்றம் பெற வேண்டும். முன்னோர்களின் வாழ்வியலை உணர்ந்து இயற்கையை பாதுகாத்து பல்லுயிர்களையும் பாதுகாத்து உயிர் நேயம் வளர்க்க பாடுபட வேண்டும். இந்த உணர்வும் அறிவும் பசுமரத்தாணி போல இளைய உள்ளங்களிலே புக வேண்டும். நாளைய உலகம் நமக்கானதாக மாற வேண்டும். எனவே மாணவர்களே, அடுத்ததாக நாம் உயிரிறக்கம் என்ற இந்த பாடத்தில் காணப்படும் அரும்பதங்களுக்கான பொருளை அறிந்து கொள்வோம். அரும்பதங்களுக்கான பொருளை அறிந்து விட்டு வருவோம். ஆன்மா என்றால் உயிர், ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல். கனிவு இரக்கம், எடை பாரம், பாட்டம் சோர்வு, விருட்சம் மரம், ஆணை கட்டளை, இணை சோடி, உச்சரிதல் தொட்டறிதல் தொட்டு அறிதல், பரிணாமம் ஒன்று மற்றொன்றாக மாறுதல், ஆன்மா உயிர், ஓம்புதல் பாதுகாத்தல், கனிவு இரக்கம், எடை பாரம், வாட்டம் சோர்வு, விருட்சம் மரம், ஆணை கட்டளை, இணை சோடி, உச்சரிதல் தொட்டறிதல், பரிணாமம் ஒன்று மற்றொன்றாக மாறுதல். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் இந்த உயிரிரக்கம் என்ற பாடத்தில் தரப்பட்டுள்ள வினாக்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்த்துவிட்டு வருவோம். முதலாவது வினா, உலகில் உயிர்களின் தோற்றத்திற்கான அடிப்படை எது? உலகில் உயிர்களின் தோற்றத்திற்கான அடிப்படை எது? உலகின் உயிர்களின் தோற்றத்திற்கான அடிப்படை ஒளி, காற்று, மண், நீர். உயிர்களின் தோற்றத்திற்கான அடிப்படை ஒளி, காற்று, மண், நீர். அடுத்து இரண்டாவது வினா, எமது முன்னோர்கள் இயற்கையை போற்றி வாழ்ந்தமைக்கான காரணம் என்ன? எமது முன்னோர்கள் இயற்கையை போற்றி வாழ்ந்தமைக்கான காரணம் என்ன? காரணம், இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான். இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான். இயற்கை சமநிலை குலைந்தால் இப்பூமியில் வாழும் அனைத்து உயிர்களும் அழிந்துவிடும். இப்பூமியே அழிந்துவிடும். அதனால்தான் எம் முன்னோர்கள் அழிவிலிருந்து பூமியை பாதுகாப்பதற்கு இயற்கையை போற்றி வாழ்ந்தனர். அடுத்து மூன்றாவது வினா, பசு கன்றுக்காக தன் மானை தேர்காலில் இட்டு தண்டித்தமையால் சோழ மன்னன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? பசு கன்றுக்காக தன் மகனை தேர்காலில் இட்டு தண்டித்தமையால் சோழ மன்னன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? சோழ மன்னன் மனுநீதி சோழன் என்று அழைக்கப்பட்டான். மனுநீதி சோழன் என்று அழைக்கப்பட்டான். அடுத்து நான்காவது வினா, பாரி மன்னனுடைய உயிர் நேயம் எவ்வாறு வெளிப்பட்டது? பாரி மன்னனுடைய உயிர் நேயம் எவ்வாறு வெளிப்பட்டது? பற்றி பிடித்து படர ஒரு கிளையோ கொம்போ இல்லாததினால் வானை நோக்கி செழித்து வளர்ந்திருந்த முல்லை கொடி ஒன்று அசைந்தாடி கொண்டிருந்தது. வானை நோக்கி செழித்து வளர்ந்திருக்கும் முல்லை கொடி ஒன்று பற்றி பிடித்து படர ஒரு கிளையோ கொம்போ இல்லாததினால் அசைந்தாடி கொண்டிருந்தது. அதை பார்த்த பாரி மன்னன் தன்னுடைய தேரை அம்முல்லை கொடிக்கு அருகில் நிறுத்தி அத்தேரின் மேல் முல்லைக்கொடி படர்ந்து செல்வதற்கு உதவி செய்தார். இதுவே பாரி மன்னனின் உயிர் நேயத்தை வெளிப்படுத்திய சம்பவம். அடுத்த ஐந்தாவது வினா, மனையின் நாவை அசையாது இழுத்து கட்டும்படி தேர்ப்பாகனை தலைவன் பணிக்க காரணம் என்ன? மனையின் நாவை அசையாமல் இழுத்து கட்டும்படி தேர்ப்பாகனை தலைவன் பணிக்க காரணம் என்ன? தலைவியை பிரிந்து சென்று போரிலே வெற்றி பெற்று வரும் தலைவன் தலைவியினுடைய நினைப்புடன் தேரில் வந்து கொண்டிருக்கும் போது இரண்டு வண்டுகள் அதிகளவான தேனை உண்ட மயக்கத்தோடும் தன்னுடைய இணையோடு மகிழ்ந்திருந்த போதும் தன்னுடைய தேரில் கட்டப்பட்ட மணிகளின் ஓசை அந்த வண்டுகளுடைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறான். உடனே தேர்ப்பாகனிடம் மணியின் நாவினை இழுத்து கட்டிவிடும்படி கட்டளை இருக்கின்றான். அவ்வாறு மணியின் நாவினை இழுத்து கட்டிவிட்டான், மணியிலிருந்து ஓசை இயலாது. மணியின் நாவினை இழுத்து கட்டிவிட்டால் மணியிலிருந்து ஓசை இயலாது. அதனாலேயே தலைவன் அவ்வாறு கூறுகிறான். இவைகளே உயிரிழக்கம் பாடம் தொடர்பாக வினவப்பட்ட வினாக்களும் அதற்கான விடைகளும். மாணவர்களே, நாங்கள் இதுவரை கற்ற உயிரிழக்கம் என்ற பாடத்தில் உயிர்களிடத்தில் நாம் எவ்வாறு அன்பு செலுத்தி அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும், அவ்வாறு பேணி பாதுகாப்பதினால் எவ்வாறான நன்மைகள் விளையும், அவ்வாறு அவற்றை பேணி பாதுகாக்காவிட்டால் ஏற்படும் விளைவுகள் என்ன, முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தமைக்கான காரணங்கள் என்ன, அவ்வாறு அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தமையால் விளைந்த விளைவுகள் என்ன என்பவற்றை பார்த்துவிட்டு வந்தோம். இந்த உலகத்தின் அடையாளமே உயிர்கள் தான். உயிர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இருந்திருக்காது. ஒளி, காற்று, மண், நீர் இவைகள் ஒன்றோடு ஒன்று சமநிலையான நிலையில் இருந்தால்தான் உயிர்கள் தோற்றம் பெறும். தோற்றம் பெற்ற உயிர்கள் வாழும். இல்லை என்றால் உயிரினங்கள் தோற்றம் பெறாது, தோற்றம் பெற்ற உயிரினங்களும் அழிந்துவிடும். எனவே ஒளி, காற்று, மண், நீர் என்பன சமநிலையாக இருத்தல் வேண்டும். சுற்றுச்சூழலை பொருத்தமான முறையில் பாதுகாத்தால்தான் இந்த சமநிலையை பேண முடியும். உதாரணமாக மரங்களை வெட்டுதல், காடுகளை அழித்தல், நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டுதல், நீரை விரயம் செய்தல், ஆறு குளங்களை மூடுதல், மண் அகழ்வு, கிருமி நாசினிகளை அதிகளவாக உபயோகித்தல், இன்னும் இவை போன்ற செயற்பாடுகளினால் இந்த இயற்கை சமநிலை பாதிக்கப்படுகின்றது. எனவே எமது முன்னோர்கள் கூறிய வாழ்வியல் அம்சங்களை கடைபிடித்து உயிர்கள் மீது நேயம் வைத்து வாழ பழக வேண்டும். எமக்கு தொல்காப்பியத்தை தந்த தொல்காப்பியர் கூறுகிறார், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று. இதில் இவர் ஓருயிர் தொடக்கம் ஆறு உயிர் வரை உயிர்களை அதன் தகுதிக்கேற்றாற் போல் பகுத்து காட்டி அந்த ஒவ்வொரு உயிர்களின் மீதும் நாம் நேயம் கொண்டும் அவற்றினை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். அதுபோல சங்க இலக்கியங்கள் நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே என்று பாடுகின்றது. இதில் நெல் என்பது ஒரு செடி, அச்செடியை மேலான உயிராக போற்றுகின்றது. அதே நேரம் நீரும் உயிராக போற்றப்பட வேண்டியது என்று கூறியிருக்கின்றது. அடுத்ததாக திருவள்ளுவர் பெருமான் கூறியிருக்கிறார், மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வாருக்கு இல்லென்பர் தன்னுயிர் அஞ்சும் வினை என்று பாடியுள்ளார். இக்குறள் மூலம் வள்ளுவர் கூறுகின்ற கருத்தானது, நிலைத்து வாழுகின்ற உயிரினங்களை பாதுகாத்து அவற்றின் மீது அன்பு கொண்டு வாழ்பவர்களுக்கு என்றுமே தன்னுயிரை பற்றி பயம் வராது என்று கூறியிருக்கின்றார். நிலைத்து வாழுகின்ற உயிரினங்களை பாதுகாத்து அவற்றின் மீது அன்பு கொண்டு வாழ்பவர்களுக்கு என்றுமே தன்னுயிரை பற்றி பயம் வராது என்று கூறியிருக்கின்றார். வள்ளுவர் கூறுகிறார், வள்ளலார் கூறுகிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வாடிய பயிரை கண்ட போது தானும் வாடியதாக கூறியிருக்கின்றார். எனவே எமது முன்னோர்கள் இயற்கையை நேசித்து இயற்கையை போற்றி வாழ்ந்தமை மேற்கூறிய விடயங்கள் மூலம் செல்ல தெளிவாகின்றது. மாணவர்களே, இவர்கள் மாத்திரமல்ல உயிர்களின் மீது இரக்கம் காட்டி பாதுகாத்த மன்னர்கள், குறுநில மன்னர்கள் பற்றியும் விடயங்களை பார்த்தோம். கன்றுக்காக தன் உயிரான மகனுக்கே மரண தண்டனை வழங்கிய மனுநீதி சோழன், மயிலின் குளிரை போக்க பொன்னாடை போர்த்த பேகன், முள்ளிக்கொடிக்கு தன்னுடைய தேரை வழங்கிய பாரி, வண்டின் மகிழ்ச்சியை நிலைபெறச் செய்ய தன் தேரின் மணியின் ஆழ்வினை இழுத்து கட்டிய போர் வீரன் என்பவரை பற்றியும் பார்த்துவிட்டு வந்தோம். அன்பான மாணவர்களே, நாமும் இவ்வாறு உயிர்களின் மீது அன்பு செலுத்தி அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அவ்வாறு பேணி பாதுகாத்தால்தான் இவ்வுலகம் தொடர்ந்து இயங்கும், தொடர்ந்து உயிர்கள் உயிர் பெற்று வாழும், இவ்வுலகத்தில் உள்ள உயிர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும். எம் முன்னோர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியபடி நாமும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இயற்கையை நேசித்து இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். அப்போதுதான் எமது எதிர்கால சந்ததியினரும் நிம்மதியாக வாழ முடியும். எனவே மாணவர்களே, நீங்களும் இயற்கையை நேசித்து இயற்கையை போற்றி வாழ பழகிக்கொள்வீர்கள் தானே. இத்துடன் நாம் இன்றைய பாடலையினை நிறைவு செய்து கொள்வோம். நாம் இன்று தரம் 8 மாணவர்களுக்கான தமிழ் மொழி பாடத்தில் உயிரிறக்கம் என்ற பாடத்தினை கற்றோம். மீண்டும் இன்னும் ஒரு பாட அழகினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி, விபுலானந்தா தமிழ் மகா வித்யாலயம், கல்விமில்லை. நன்றி, வணக்கம்.